அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 16 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது குறித்த செய்தி.
ஜல்லிக்கட்டு சட்டம் கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தொடரில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலைன்னா தமிழக மக்கள் இந்த பொங்கலை வந்து போன ஆண்டு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை
இலங்கையில் முஸ்லிம் தனி சட்ட சீர்திருத்தத்திற்கு குரல் கொடுக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள்.
ஊரை விட்டு வெளியனுப்போனும், பள்ளியால விளத்தி வைக்கணும், அல்லது அந்த குடும்பங்களோட கணவருக்கு இழிவான வார்த்தைகளை பேசி இந்த பெண்கள் வந்து வெளிநாட்டு பிரதிநிதியா இங்க இருந்து செயற்படுறாங்க. மிகவும் கீழ்த்தரமாக பல்வேறு கருத்துக்கள்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணு பிரியா. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கான நடைமுறையிலிருந்து ரஷ்யா தன்னை விலக்கிக் கொள்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்றும், சுதந்திரமாக ஒரு காலம் உருவாகவில்லை என்றும், ஆக்கிரமிப்பை முதலில் ஜார்ஜியாதான் தொடங்கியது என்பதை பொருட்படுத்தாமல் நீதிமன்றம் தற்போது மேற்கொள்ளும் விசாரணையில் தாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. 2014 ஆண்டு கிரைமியாவில் நடைபெற்ற நிகழ்வு ரஷ்யா மற்றும் யுக்ரைனிற்கு இடையே ஏற்பட்ட ஆயுத மோதல் என இந்த வாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விவரித்துள்ளது. எனவே அதனையடுத்து அத்தீபகற்பத்தை ரஷ்யா அபகரித்து கொண்டது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருவதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட தவறிவிட்டால் அது கொள்கை ரீதியான தோல்வியாகவும், பேரழிவுகளை ஏற்படுத்தும் விளைவுகளை தவிர்க்க தவறும் ஒரு செயலாக அமையும் என அமெரிக்க வெளியுறவு செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். மொரோக்கோவில் நடைபெற்ற சர்வதேச கூட்டத்தில் உணர்ச்சி மயமாக பேசிய ஜான் கெரி, பருவநிலை மாற்றத்தில் தங்களது பொறுப்புகளை மதிக்க அதிகப்படியான அமெரிக்க குடிமக்கள் உறுதிப்பாட்டுடன் இருப்பதாக தெரிவித்தார்.
No one should doubt the overwhelming majority of the citizens of the United States who know.
பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை கைவிடப் போவதாக அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். ஆனால் பதவிக்கு வந்தவுடன் பார்க்கும்போது சில விஷயங்கள் சிறிது வித்தியாசமாக தோன்றலாம் என்பதை தான் கற்றுணர்ந்துள்ளதாக கெரி தெரிவித்துள்ளார். துருக்கியில் அலுவலக பணியாளர்கள் மற்றும் சிறப்பு படை பணியாளர்கள் உட்பட 30,000 மேற்பட்ட ராணுவ பணியாளர்களை பணி அமர்த்தப் போவதாக துருக்கி அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு பிறகு பணியாளர்களை களையெடுத்த முயற்சியில் ஏற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப அந்த பணி அமர்வு நடைபெறுகிறது. ஆட்சி கவிழ்ப்பு சதிகாரர்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு 9,000 அதிகமான ராணுவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 140,000 பேர் பணி நீக்கம் அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது மற்றும் 40,000 பேர் கைது செய்யப்பட்ட பிறகு துருக்கியின் பொதுத்துறை முடங்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டை துருக்கி அரசு மறுத்துள்ளது. பாகிஸ்தானில் பல சர்வதேச பள்ளிகளில் பணியில் அமர்த்தப்பட்ட 100 மேற்பட்ட துருக்கிய ஆசிரியர்கள் இந்த வாரத்தின் கடைசியில் தங்கள் குடும்பங்களுடன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. அந்த ஆசிரியர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த துருக்கிய மதகுரு ஃபெத்துல்லா குலனுடன் தொடர்புடையதாக துருக்கியால் குற்றம் சுமத்தப்படும் 28 தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்றனர். ஆனால் இதனை அப்பள்ளியின் ஊழியர்கள் மறுக்கின்றனர். துருக்கியில் கடந்த ஜூலை மாதம் தோல்வியில் முடிந்த ஆட்சி கழிப்பு சதியில் ஃபெத்துல்லா குலனின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டதாக துருக்கி அரசு குற்றம் சுமத்துகிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை குலன் மறுத்துள்ளார். ஊடகங்களுக்கான கருத்து சுதந்திரம் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டதுதான் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிகம் உண்ண வேண்டாம் என்று ஒரு தாய் தன் குழந்தைகளிடம் கூறுவது போல என்று தான் விவரித்த வரம்புகளை மோடி ஒப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் இந்திய ராணுவ விமான தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்த ஒளிபரப்பு முறைக்கு தண்டனையாக NDTV இந்தி தொலைக்காட்சி சேனலுக்கு 24 தடை இந்த மாத துவக்கத்தில் விதிக்கப்பட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து தமிழக அரசு தொடுத்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து சட்ட ரீதியாக ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து தமிழக ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகரனிடம் கேட்டேன்.
மக்கள் வந்து ஆச்சரியக்குறியோட இருக்காங்க. எப்படியும் நம்மளோட பக்கம் நம்ம எப்படியாவது இந்த நியாயம் கிடைக்கும், இந்த கலாச்சார திருவிழாவை நடத்தி விடுவோம் என்ற நம்பிக்கையோட இருந்தாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் வீண் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் எல்லா கட்சிக்காரங்களுமே, தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம், ஜல்லிக்கட்டு நடத்தி தரணும் எல்லாரும் சொல்றாங்க. அதை பாராளுமன்றத்தில் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். பாராளுமன்றத்தில் அதனுடைய வெளிப்படணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த கூட்டத்தொடரில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலைன்னா தமிழக மக்கள் இந்த பொங்கலை வந்து போன ஆண்டு மாதிரி இருக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கும்ன்றத கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு போயிருமோன்ற ஒரு அவனம் கஷ்டமா இருக்கிறத நினைக்கும் போதே. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாருமே நடத்தி தர்றோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நடத்துவதற்கு வழிவகை செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால அதுல வந்து அவங்க மாற்று கருத்தே இல்லை, எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்துல தான் இருக்காங்க, ஆனா நடைபெற மாட்டேங்குது.
ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகரன். ஜல்லிக்கட்டு மீதான தடையை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து விலங்கு நல ஆர்வலர் தியாகராஜனிடம் கேட்டேன்.
இன்னைக்கு வந்து என்ன ஹியூமனுக்கு என்ன ரைட் இருக்கோ அது மாதிரி அனிமல்ஸும் இந்த உலகத்துல ரைட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப எல்லாமே போயிட்டு இருக்கு. அது நிச்சயமா அதுக்கு வததா, அது வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா, இப்ப வந்து ஒரு ஒரு ட்ரெயினருக்கு ஒரு நாய் அடங்கி இருக்குதுன்னா அந்த கட்டுப்பாட்டுல இருக்கு, பட் அந்த நாய்க்கு தான் வந்து உள்ளபடிக்கே அது வந்து விரும்பி அதை செய்தா செய்யலான்னு அதுக்குதான் தெரியும், அதுக்கு வாயில சொல்ல தெரியாது.
கோயில் எல்லாம் யானைங்களாம் வச்சிருக்காங்களே அதெல்லாம் மட்டும்
இல்ல இல்ல, இப்ப அதுக்கெல்லாம் கூட தடை வச்சிருக்காங்கம்மா. கோயில் யானைங்களுக்கெல்லாம் கூட இப்போ இந்த கோயில் யானைகள் கூட அந்த மாதிரி வச்சிருக்காது, கான்கிரீட் தரையில நிக்குது. அதுக்கு வந்து இப்ப வந்து கேப்டிவ் எலிபென்ட்ஸ் கோஆர்டினேட் கமிட்டின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் போட்டு அவங்க வாட்ச் பண்றாங்கம்மா.
ஆனா அதுவும் கூட அந்த அந்த மிருகத்துக்கு அதுக்கு பெரிய பிரச்சனையா தானே இருக்கும், நம்மளுடைய
கண்டிப்பா 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 அந்த மாவுத்தன் வந்து என்ன ஆர்டர் பண்றானோ அந்த மாதிரிதான் அந்த யானை நடந்துக்குது.
அதனால அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு வர்றப்ப இத்தனை ஆர்வலர்களோ இத்தனை வழக்குகள் பதியப்படும் போது இந்த மாதிரி கோயில்ல இருக்கிற யானைகளுக்காகவோ இல்ல இந்த சூர சம்ஹாரம் போன்ற நிகழ்வுகள்ல நடக்கிறப்ப இந்த சேவலை வந்து பலியிடுறாங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஏன் யாரும் முன் வர மாட்டாங்க?
இல்லம்மா, அது அதுக்கும் கண்டிப்பா விலங்கு ஆர்வலர் அதுக்கு இருக்காங்க, பட் ரிலிஜியஸ் வரும்போது அது ரிலிஜியஸ் வேற சம்பந்தப்பட்டு போயிடுது.
விலங்கு நல ஆர்வலர் தியாகராஜன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் காரணமாக தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களால் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியாததாலும் கடன்களை வழங்க முடியாததாலும் இந்த ஆண்டில் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குநர்களுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் நடத்திய ஆய்வுக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நோட்டுகளை மாற்றுவதற்கு வங்கிகள், அஞ்சலகங்கள் போன்றவை அனுமதிக்கப்பட்டன. மின் கட்டணங்கள், குடிநீர் வரி ஆகியவற்றை செலுத்தவும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை தவிர்த்த பிற கூட்டுறவு சங்கங்கள் செல்லாத நோட்டுகளை வாங்க அனுமதிக்கப்படவில்லை. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் செல்லாத நோட்டுகளை பெறக்கூடாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் கிராம மக்கள் தங்கள் கணக்குகளில் பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலிருந்து தாங்கள் வாங்கிய பயிர்க்கடன்களை விவசாயிகளால் திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், புதிதாக பயிர்க்கடன்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் உணவு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும் என்றும் அறிக்கை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய அனைத்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன்,
விவசாயிகளுடைய வரவு செலவு, அன்றாட வரவு செலவு கணக்குகள், கடன் பெறுவது, உரம் வாங்குவது உள்ளிட்ட அனைத்துமே இன்னைக்கு வந்து கூட்டுறவு வங்கிகளை நம்பிதான் இருக்கு. இப்படி கடன் கேட்பு விண்ணப்பங்கள் கொடுத்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு இன்னைக்கு பணம் கொடுப்பது தரப்பட்டிருக்கு, நகைக்கடன் வழங்குவது தரப்பட்டிருக்கு
என்று கூறினார். தொடக்க வேளாண்மை வங்கிகளும் செல்லாத நோட்டுகளை வாங்கலாம் என்ற அனுமதியை தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் அகில இந்திய கூட்டுறவு வங்கிகளின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பி பாலகிருஷ்ணன்.
லீகல் டெண்டர் வேலிடிட்டி ஆஃப் த ரூபீஸ் 500 and 1000 ருபீஸ் நோட்ஸுங்கிறது வந்து அது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு இல்லை வந்து சில பேங்க்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், சில பேங்க்ஸுக்கு அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறத வந்து எங்களால் ஒத்துக்க முடியல. இன்னைக்கு வந்து லேண்ட்லெஸ் லேபரர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கூட கடன் கொடுக்கறது கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி மட்டும்தான். இந்த மேட்டரை வந்து முறையாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் தீர்வு காண வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு.
ஆனால் இந்த தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் ஒருபோதும் வங்கிகளைப் போல செயல்பட்டதில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார் கூத்தம்பாக்கம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் இளங்கோ. கடன் பெறும் விவசாயிகளுக்கும் கடனை அளிக்கும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் இடையில் பாலமாகவே இந்த சங்கங்கள் செயல்பட்டு வந்திருப்பதால் அவற்றுக்கு வங்கிகளுக்கான விதிமுறை பொருந்தாது என்கிறார் இளங்கோ. மேலும் இவை உள்ளூர் அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கருப்பு பணத்தை மாற்றுவது போன்ற முறைகேடுகள் நடக்கலாம் என்றும் கூறுகிறார் இளங்கோ.
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை ஒரு வங்கியா ரெகனைஸ் பண்றதுக்கு பார்த்தா அந்த ஆபரேஷன் இது வரைக்கும் ஒரு நார்மல் நேஷனலைஸ் பேங்கினுடைய நடத்தைய நடவடிக்கைகள் இங்க நடக்கல. இன்னொன்னு அதனுடைய ஆபரேஷன் ஃபுல்லாவே அந்த லோக்கல் பொலிட்டீஷியன் லோக்கல் பீப்புளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இட் மேபி ஈவன் ஒன் ஆர் டூ பீப்புளே கூட அதை அப்படியே ஈவன் பிளாக் மணியை கொண்டு வந்து கூட பைபாஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இதற்கிடையில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களிலும் செல்லாத பணத்தை மாற்ற அனுமதிக்க கோரி போராட்டங்களை நடத்தப்போவதாக கூட்டுறவு வங்கிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
முரளிதரன். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். முஸ்லிம் தனி சட்ட சீர்திருத்தத்துக்காக குரல் கொடுத்து வருகின்ற பெண் செயற்பாட்டாளர்களுக்கு தரப்படும் அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம்.
முஸ்லிம் தனியார் சட்ட சீர்திருத்தத்திற்காக நாடளாவிய ரீதியில் குரல் கொடுத்து வருகின்ற பெண் செயற்பாட்டாளர்கள் தனிப்பட்ட நபர்களாலும் குழுக்களாலும் அச்சுறுத்தப்படுவதை பொது அமைப்புகளைச் சேர்ந்தோரும் சமூகத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களும் ஊடகத்துறை சார்ந்தவர்களும் தனிநபர்களுமாக நூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இணைந்து கண்டித்திருக்கின்றனர். முஸ்லிம் பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான இந்த அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என அவர்கள் அறிக்கை ஒன்றின் மூலம் கோரியிருக்கின்றனர்.
இந்த பெண்கள் நீண்ட காலமாக முஸ்லிம் சமூகம் தொடர்பான மற்றும் முழு பெண்கள் தொடர்பாக சீர்திருத்தங்களை நோக்கி செயல்பட்டு வருபவர்கள் அதில் உள்ள சரியான தன்மையை புரிந்து கொள்ளாமல் அதை சமூகத்தில் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வன்முறையை தூண்டும் விதத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறான தவறான பிரச்சாரங்களை உண்மைக்கு புறம்பான விடயம் என்பதை சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை உண்மை தாற்பரியங்கள் விளங்கிய எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அத்துடன் இந்த சகோதரிகளின் சமூக சீர்திருத்தத்தில் உள்ள உண்மை தன்மையை எடுத்து கூற வேண்டியது அவருடைய வேலைக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு தேவையையும் உணர்ந்ததால் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம்.
அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளவர்களில் ஒருவராகிய மூத்த சட்டத்தரணி அமீர் ஃபாயிஸ் அவர்கள் தெரிவித்தார். உண்மையை உணர்ந்து கொள்ளாத வகையில் சிலர் செயற்படுவது வருத்தத்தை தருகின்றது என பாதிக்கப்பட்ட பெண் செயற்பாட்டாளர் ஒருவர் கூறுகின்றார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் தனது பெயரை வெளியிட விரும்பவில்லை.
முஸ்லிம் விவாக விவாதத்து சட்டம் என்ன என்றதையும் உறுப்புரை 16 என்ன என்றதையும் கிளியர் இல்லாதவர்கள் தான் ரொம்ப இழிவான முறையில ஊரை விட்டு வெளியே அனுப்பணும், பள்ளியால விளத்தி வைக்கணும், அல்லது அந்த குடும்பங்களோட கணவருக்கு இழிவான வார்த்தைகளை பேசி இந்த பெண்கள் வந்து வெளிநாட்டு பிரதிநிதியா இங்க இருந்து செயற்படுறாங்க, மிகவும் கீழ்த்தரமாக குடும்பங்களையும் இழுத்து அவங்களோட வெளி நடமாட்டத்தை தடை செய்யற வகையில பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வர்றாங்க. அப்படியான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் நாங்க எங்களுடைய செயற்பாட்டை தொடர்ந்து செய்து அதே நிலையில இந்த அச்சுறுத்தல் உல ரீதியாவும் குடும்ப ரீதியாவும் என்னுடைய வேலையை முன்னெடுத்து செய்யறதுக்கும் பல்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மை நிலையை அறியாம கதைக்கிறதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்கு
என்றார் அந்த பெண்.
மாணிக்க வாசகம் அளித்த தொகுப்பு அது. புத்த மதத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை தெரிவித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை தௌஹீத் ஜமாத் அமைப்பின் செயலாளர் அப்துல் ரஃபீக்கை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புத்த மதத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட இலங்கை தௌஹீத் ஜமாத் அமைப்பின் செயலாளர் அப்துல் ரஃபிக்டீன் என்பவரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் உட்பட சில பௌத்த பிக்குகளுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த சந்தேகநபர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மைத்ரி குணரத்ன, இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் சில பௌத்த பிக்குகள் இந்த புகாரை சமர்ப்பித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சந்தேகநபர் தெரிவித்துள்ள கருத்துக்களின் மூலம் பௌத்த மதத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். சந்தேகநபருக்கு பிணை வழங்கப்பட்டால் விசாரணைகளுக்கு இடையூறுகள் ஏற்பட அவகாசம் இருப்பதாக போலீசார் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவரை எதிர்வரும் 30 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.
கே எஸ் உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணைவதற்கான நடைமுறையிலிருந்து ரஷ்யா தன்னை விலக்கிக் கொள்கிறது. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட தவறிவிட்டால் அது கொள்கை ரீதியான தோல்வியாகவும் பேரழிவுகளை ஏற்படுத்தும் விளைவுகளை தவிர்க்க தவறும் ஒரு செயலாக அமையும் என அமெரிக்க வெளியுறவு செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.